الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وشفيع المذنبين وحبيب رب العالمين وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله سبحانه وتعالى في قرآنه العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومن يبتغي غير الإسلام دينا فلن يقبل منه صدق الله العلي العظيم عن أبي هريرة رضي الله عنه عن النبي صلى الله عليه وسلم قال إياكم والظن فإن الظن أكذب الحديث ولا تحدثوا ولا تجسسوا ولا تحاسدوا ولا تباغضوا ولا تغضبوا وكونوا عباد الله اخوانا او كما قال عليه الصلاه والسلام رواه البخاري உங்கள் அனைத்தும் இவ்வையகத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கும் ஏக நாம் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலாவுக்கே சொந்தமானது அல்ஹம்துலில்லாஹ் சலாத்தும் கருணையும் சலாமின் முன்னேற்றமும் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாருடைய வாழ்க்கையை அடியொட்டி வாழ்ந்த சஹாபாக்கள் தாபியாயின்கள் நல்லடியார்கள் மூமீன்கள் அனைவர் மீதும் என்றென்றும் உண்டாவதாக வேண்டியதன் பின்னால் புனித ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ் தஆலாவுடைய மாளிகையில் இயாதிகாவுடைய நியத்துடன் அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே அன்பு சகோதரர்களே எம்முடைய வாழ்க்கையில் எந்தெந்த விடயங்களை எல்லாம் எடுத்து நடக்க வேண்டும் என்று அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா பணித்திருக்கின்றானோ அவைகளை எடுத்து நடக்கும்படியும் இவைகளை விட்டும் எம்முடைய வாழ்க்கையில் தவிர்ந்து நடக்கும்படி விலக்கி இருக்கிறானோ அவைகளை முற்று முழுதாக தவிர்ந்து நடக்கும்படியும் முதற்கண் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நல்லுபதேசம் செய்கின்றேன். ஏனென்றால் மனிதனுடைய வாழ்க்கையின் வெற்றிக்கு படியாக தக்வா இன்றியமையாத ஒரு முக்கியமான ஒரு வட்டாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹ்வும் நல்லடியார்களே அல்லாஹ்வும் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா இந்த உலகத்தை படைத்து இந்த உலகத்திலே அவனுக்கு விருப்பமான பொருத்தமான மார்க்கத்தையும் அறிமுகப்படுத்தியிருக்கிறான். இந்த உலகத்தை பார்ப்போமேயானால் உலகத்திலே பல மார்க்கங்கள் மதங்கள் தோல்வி இருக்கின்றன தோற்றுவிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது இன்னும் சில காலங்களுக்கு பின்னால் தோங்க இருக்கின்றன. இவ் அத்துறை மார்க்கங்களும் மதங்களும் உலகத்திலே அல்லாஹ்வினால் படைக்கப்பட்ட ஒரு மனிதனால் உருவாக்கப்பட்ட தோன்றிய மார்க்கங்களாக மதங்களாக இருந்து கொண்டிருக்கின்றன. உலகத்திலே நிச்சயமான மார்க்கம் நிச்சயமான மதம் அல்லாஹ்வுடைய அன்பையும் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தையும் பெற்ற ஒரு மார்க்கம் மதம் இருக்கும் என்றால் அது இஸ்லாமிய மதம் என்பதை அல்லாஹ் அல்குர்ஆனிலே தெளிவாக சொல்லி காட்டியிருக்கிறான். இன்ன தீன் அந்த இஸ்லாம் அல்லாஹ்விடத்திலே மார்க்கமாக மதமாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்று அது தீன் இஸ்லாம் என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இந்த மார்க்கம் இந்த இஸ்லாமிய மதம் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தையும் அல்லாஹ்வுடைய அன்பையும் பெற்ற மார்க்கம் என்பதிலும் இந்த அறிவிப்பும் கிடையாது.
உலகத்திலே
மனங்களுடைய உச்சி நோக்குமையானால் பல மனங்கள் மார்க்கங்கள் இருந்திருக்கின்றன. இந்த ஒவ்வொரு மனங்கள் மார்க்கத்திற்கும் ஒரு மனிதர் இருந்து அவருடைய பின்னணியில்தான் இந்த மார்க்கங்கள் போர்த்திவிக்கப்பட்டிருக்கின்றன என்பதை ஒரு கிதாபினுடைய நூலாசிரியர் தெளிவாக சொல்லி காட்டுகின்றார். ஒரு நூலாசிரியர் தன்னுடைய கிதாபிலே சொல்லி காட்டுகின்றார். அதனால் ஒரு திறம் ஒரு மடாண்டு மகாசிராவுக்கு செல்லக்கூடிய தன்னுடைய நூலிலே அவர் ஒவ்வொரு மார்க்கங்களுடைய ஒவ்வொரு மனதனுடைய தோற்றம் எப்படி ஆரம்பமானது, அதனுடைய முடிவு எதிர்பக்கம் முட்டிச் சென்றதாக அமையப்பட்டது என்பதையெல்லாம் அவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். அந்த அமைப்பிலே ஒரு மாற்றத்தை மாற்ற நாம் உற்று நோக்குவோமையானால் இன்று எமனுடைய எமது நாட்டை பொறுத்தவரை இந்து மதம் இருக்கின்றது, பௌத்த மதம் இருக்கின்றது, யாராவது கிறிஸ்தவம் இருக்கின்றது, இது தவிர்த்த ஏழைய மதங்களும் இருக்கலாம். நாம் இந்த இத்தனை மார்க்கங்களிலும் இத்தனை மதங்களிலும் ஒரு மதத்தை பற்றி மாத்திரம் ஆராய்வோம். இந்து மதத்துடைய ஆரம்பம் என்ன, இந்து மதம் எத்தனை உலகத்தை தோற்றம் பெற்றது என்பதை அந்த நூலாசிரியர் மேலே சொல்லாத கிதாபுடைய புத்தகத்துடைய நூலாசிரியர் இப்படி சொல்லி காட்டுகிறார். சமகாலத்தில் இந்தியாவுடைய சுதந்திரத்திற்கான போராளிய காந்தி அல்ல, இவருக்கும் பல ஆண்டுகளுக்கு முன்னமே காந்தி என்ற மனிதர் இந்தியாவிலே இருந்து கொண்டிருந்தார். இவர் இவருடைய சில சீடர்களும் இவருடைய கருத்தை ஏற்றுக்கொள்வதாக கொண்டிருந்தார்கள். இவர் அவருடைய பார்வையிலே மிகவும் சிறந்த ஒரு அந்தத்தை பெற்றிருந்தார். இவர் ஒரு நாளைய தினம் தன்னுடைய சீடர்களோடு பார்வையாக சென்று கொண்டிருக்கிறார். சென்று கொண்டிருந்த வழியில் ஒரு பசுமையை பார்க்கின்றார். அந்த பசுமையை பார்த்து அவருடைய சிந்தனையிலே சில கற்பனைகள் வருகின்றன. அந்த கற்பனை அவரை விழுந்தெடுத்த தாயை விடவும் தன்னுடைய அந்த தன்னுடைய தங்களினால் பார்க்கக்கூடிய அந்த பசுவை அவர் மேன்மைப்படுத்தி பேச ஆரம்பிக்கிறார். அவருடைய வாயினால் சில புலம்பல்கள் உலர ஆரம்பித்துக் கொண்டிருக்கின்றது. என்ன சொல்கின்றார் என்று தெரியுமா? அந்த பசுவை பார்த்து விளைக்கின்றார். அன்பு பசுவை உணர்க்கும் என்னை இருந்திருந்த தாய்க்கு மத்தியில் பல வித்தியாசங்கள் இருந்து கொண்டிருக்கின்றன. என்ன வித்தியாசம் தெரியுமா? என்னுடைய தாய் என்னை இருந்தெடுத்தால் எனக்கு இரண்டு வருடங்கள் மாத்திரம் பார்வையிட்டிருந்தாள். அவள் பார்வையிட்டி நான் பருவ வயதை அறிந்ததற்கு பின்னால் இருந்தெடுத்த தாய் என்னின் மூலமாக பல பிரயோஜனங்களை எதிர்நோக்கின்றாள். பல பிரயோஜனங்களை நான் அவளுக்கு அளிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றாள். ஆனால் நீ உலகத்திலே உயிர் வாழும் காலமெல்லாம் எனக்கு பால் கொடுத்துக் கொண்டே இருக்கிறாய். நீ உலகத்திலே இவ்வளவு ஆண்டு காலம் வாழ்ந்தாயோ இவ்வளவு ஆண்டு காலம் எனக்கு பால் கொடுத்துக் கொண்டே இருக்கிறாய். எனவே என்னை இருந்திருந்த தாயை விடவும் நீ சிறந்தவராக இருக்கின்றாய் என்று அந்த பசுவை பார்த்து பேச ஆரம்பிக்கிறார். மேலும் எப்படி சொல்கின்றார் என்று தெரியுமா? அன்பு தாயே என்று அந்த பசுவை பார்த்து விளைக்கின்றார். சொல்கின்றார், பசுவே நீ என்னுடைய தாயை விடவும் சிறந்தவளாக இருக்கின்றாய். எந்த விடயத்தில் என்று தெரியுமா? என்னை ஈழ்ந்தெடுத்த தாய் அவள் உலகத்தில் சில காலங்கள் வாழ்ந்துவிட்டு அவள் மரணித்து விட்டால் அவளை நல்லடக்கம் செய்வதற்காக இதர கிரியைகளில் ஈடுபடுவதற்காக என்னாலான முயற்சிகளை நான் செய்ய வேண்டும். அது மாத்திரமல்ல, அவளை நான் அடக்கம் செய்வதற்காக என்னுடைய படங்களையும் செலவழிக்க வேண்டும். ஆனால் நீ இப்பாலம் பால் கொடுக்கின்றாய், பால் கொடுத்தது மாத்திரமல்லாமல் நீ மரணித்து விட்டால் உன்னை அடக்கம் செய்வதற்கு என்னின் மூலமாக எந்த தேவையும் கிடையாது. நீ அப்படியே பிறந்து அழகி போய்விடுவாய். உன்னை அடக்கம் செய்வதற்கு தேவை உண்டாகாது, என்னுடைய பணத்தை செலவழிப்பதற்கு தேவை உண்டாகாது. எனவே நீ எவ்வளவு கிருபை, நீ எவ்வளவு இயக்கம் உள்ளவராக இருக்கிறாய், என்னுடைய தாயை விடவும் சிறந்தவராக இருக்கிறாய் என்று அந்த பசுவை பார்த்து பேச ஆரம்பிக்கிறார். மேற்கொள்ளுங்கள், அன்பு பசுவே, அன்பு தாயே, என்னை பெற்ற தாய் என்னை விட்டு பிரிந்து விட்டால் அவளின் மூலமாக எனக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஆனால் நீ இந்த உலகத்தை விட்டு மறைந்தாலும் சரிதான் எனக்கு மென்மேலும் பிரயோஜனம் லாபத்தை கொடுத்துக் கொண்டே இருக்கிறாய் என்று சொல்லி காட்டுகின்றார். என்ன லாபம் என்பதை அவர் தெளிவாக சொல்லி காட்டுகின்றார். தாய் மறைந்து விட்டால் அவள் அவருடைய வாழ்க்கையை வாழ்வாள், அவளின் மூலமாக இவருக்கு உண்மையிலே பிரயோஜனம் கிடையாதுதான். ஆனால் பசுவை வந்து செத்து மறைந்து விட்டால் அவர் அந்த பசுவை யாரும் அடக்கம் செய்வது கிடையாது. ஆனால் பசுவின் மூலமாக, பசுவினுடைய தோளின் மூலமாக, பசுவினுடைய அங்கு அமைப்புகள் இருக்கின்ற எலும்புகளின் மூலமாக நாம் பல பிரயோஜனங்களை அடைந்து கொண்டிருக்கின்றோம். இதை அவர் கருத்தில் கொண்டு பசுவை பெற்ற தாயை விடவும் சிறந்ததாக மேன்மைக்குரியதாக சிறப்பு படித்து சொல்லி காட்டுகின்றார். இதை சாமிய சகோதரர்களே, இவருடைய இந்த கருத்தை அவருக்கு பின்னால் இருந்த சீடர்கள் தெளிவாக உற்று நோக்கார்கள், அவதானிக்கின்றார்கள். இவர் சொல்லக்கூடிய கருத்தை சிறந்தது என்று அவர்கள் கருதுகின்றார்கள். அதை அவர்கள் கடவுளாக மதிக்க ஆரம்பிக்கின்றார்கள். அதனுடைய ஒரு கட்டம் தான் தைப்பொங்கல் என்ற ஒரு திருநாளை அவர்கள் உருவாக்கி அதிலே பசுவுக்கு பாடினால் அவர்கள்
பசுவை குளிப்பாட்டி அது பசுவை கண்ணியப்படுத்துகின்றார்கள். எனவே இந்து மதத்தினுடைய தோற்றம் இங்கே இருந்து உருவாகும். இப்படியாக மதத்தினுடைய தோற்றம் உலகத்திலே உருவாக்கப்பட்ட ஒவ்வொருத்தரும் இறைவனால் படைக்கப்பட்ட அடியார்கள் மூலமாக தோற்றுவிக்கப்பட்டது என்பதை இதற்கு இந்த புத்தகத்தினுடைய நூலாசிரியர் ஒவ்வொரு மதமாக வரையறுத்து அவைகளை தெளிவாக சொல்லி காட்டுகின்றார். ஆனால் சாமி இருக்கின்றது, தேவன் சாமி இருக்கின்றது, இது அடியார்களால் தோற்றுவிக்கப்பட்ட ஒரு மார்க்கம் அல்ல, ஒரு மதம் அல்ல, இது அல்லாஹ்வுடைய மார்க்கம், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை ஏற்படுத்திக் கொண்ட மார்க்கம். இந்த மார்க்கத்தில் இருந்து செய்யப்படுகின்ற அமல்கள் தான் இது அல்லாஹ்விடத்திலே கபூல் செய்யப்படக்கூடிய அமல்களாக மாறிவிடுவதை அல்லாஹ் திட்ட தெளிவாக சொல்லி காட்டுகின்றான். எனவே இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாம் மார்க்கம் என்றால் என்ன, இஸ்லாம் என்றால் என்ன, நாம் முஸ்லிம்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், முஸ்லிம்கள் என்றால் யார், இஸ்லாமியர்கள் என்றால் யார், இஸ்லாமிய என்றால் என்ன என்பதை நாம் வழங்குவதை மாற்றம் நின்று கொள்ளாமல் இதர சமூகங்களுக்கு மத்தியில் அவர்களை பிரஸ்தாபம் செய்வது, அவர்களுக்கு அறிமுகப்படுத்துவது, நடைமுறையின் மூலமாக அவர்களுக்கு தாவா செய்வது தலைமையாக இருந்து கொண்டிருக்கின்றது என்பதை இஸ்லாமிய வழித்தோன்றலில் வந்த அவர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாசலில் வாழ்க்கப்பட்ட ஒவ்வொரு சகாபாக்களுடைய நடைமுறைகளும் எமக்கு தெளிவுபடுத்திக் கொண்டிருக்கின்றன. இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு ஹதீஸிலே என்ன நடக்கின்றது, ஹலரத் அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஹதீஸை ரிவாயத் செய்கிறார்கள் என்று நினைக்கின்றேன். ஹலரத் அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், ஒரு நாளைய தினம் ஹலரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கும் ஒரு யூதிக்கு மத்தியில் பிரச்சனை உண்டாகின்றது. என்ன பிரச்சனை என்று தெரியுமா, யூதி சொல்கின்றார், ஹலரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், படைக்கப்பட்ட ஒவ்வொரு அடியார்களை விடவும் அல்லாஹ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தேர்ந்தெடுத்திருக்கிறான், பலி கட்டி எடுத்திருக்கிறான், அவர்கள் தான் நபி என்பதை அல்லாஹ் உறுதிப்படுத்தியிருக்கிறான் என்று சொல்லி காட்டுகிறார்கள். உடனே அந்த யூதிக்கு கோபம் வந்துவிட்டது. அவர் சொல்கிறார், மஸ்தபா முஹம்மதன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலல் பஷர், அல்லாஹ் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உலகத்திலே மனிதர்களை விடவும் சிறந்ததாக தேர்ந்தெடுக்கவில்லை என்று சொல்கிறார். உடனே உணவுகளுக்கு கோபம் வந்துவிட்டது. என்ன செய்தார்கள் என்று தெரியுமா, தன்னுடைய கணத்தை உயர்த்தி அந்த யகூதியுடைய மூஞ்சிலே கன்னத்திலே அழைந்து விட்டார். உடனே யகூதி என்ன சொல்கிறார் என்று தெரியுமா, பைனி உபயினக அவள் காசி செல்லலாம் அழைந்த செல்லம், பைனி பைனக அவள் காசி செல்லலாம் அழைந்த செல்லம், உமரே நீர் எனக்கு செய்த இந்த அநீதிக்கு அநீதிக்காக தீர்ப்பு வழங்குவதற்கு நான் முகமது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எதிர்பார்க்கின்றேன் என்று நபி அவர்களை நாடுகின்றார். உடனே நபி அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர்களுடைய பிரச்சனையை கேட்கின்றார்கள். கேட்டுவிட்டு ஹலரத் உமர் அவர்களை பார்த்து சொல்கிறார்கள், உமரே நீங்கள் அறிந்தது தவறு என்று ஹலரத் உமர் அவர்களுக்கு தெளிவுபடுத்தி காட்டுகின்றார்கள். உடனே ஓரியலாளர்கள் அதை ஒப்புக்கொண்டு விட்டார்கள். அதற்கு பின்னால் அவர்கள் அந்த யகூதிக்கு இஸ்லாமியாக்கம் என்றால் என்ன என்பதை சுதந்திரப்படுத்துகின்றார்கள். அதனுடைய ஒவ்வொரு கட்டத்தில் வந்து இறுதியாக சொல்ல ஆரம்பிக்கின்றார்கள், யா யகூதி, யா யகூதி. நபி அவர்கள் அந்த யகூதியை பார்த்து வைக்கின்றார்கள், யகூதி சகோதரரே, இஸ்மானி மின் அத்மா இல்லாஹி தஆலா, அல்லாஹ்வுடைய திருநாமங்களில் இருந்து இரண்டு பேர்கள் இருக்கின்றன, அந்த இரண்டு பேர்களும் அல்லாஹ்வுடைய திருநாமங்களில் உள்ளவை, அந்த திருநாமங்களில் உள்ள பேரை சம்மா பிஹிமா உம்மதி, அல்லாஹ் என்னுடைய உம்மத்திற்கு அந்த இரண்டு திருநாமங்களையும் அல்லாஹ்வுடைய திருநாமங்கள் இரண்டையும் அவருடைய உம்மத்தினருக்கும் அல்லாஹ் பேரை வைத்திருக்கிறான், தன்னுடைய உம்மத்தினருக்கும் அதை திருநாமமாக அல்லாஹ் மாற்றியிருக்கிறான். என்ன தெரியுமா, முதலாவது சம்மானத்தஹு அஸ்ஸலாம், அல்லாஹ் தன்னுடைய பேரை தன்னுடைய திருநாமமாக அஸ்ஸலாம் சாந்தமானவன் பிறருக்கு அநீதி செய்யாதவன் என்ற பெயரை தன்னுடைய பெயராக அல்லாஹ் கூட்டியிருக்கிறான். அதே போன்று சம்மாஹும் மதி அல் முஸ்லிமீன், அல்லாஹ் இந்த உம்மத்திற்கும் நபியுடைய சமுதாயத்திற்கும் முஸ்லீம்கள் என்று பெயர் வைத்திருக்கிறான். முஸ்லீம்கள் என்றால் யார், பிறருக்கு அநீதி செய்தார்கள், முஸ்லீம்கள் என்றால் யார், பிறருக்கு குரோதத்தை விரோதத்தை ஏற்படுத்தாதவர்கள், முஸ்லீம்கள் என்றால் யார், தன்னுடைய அன்பை விட்டார்கள் நல்ல முறையில் நடந்து கொள்வார்கள், முஸ்லீம் என்றால் யார், உலகத்திலே அல்லாஹ்வுடைய கட்டளைகளை அல்லாஹ்வுடைய நபியுடைய செயல்பாட்டை உலகிலே மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்தக்கூடியவர்கள், முஸ்லீம்கள் என்றால் யார், தங்களுடைய வாழ்க்கையிலே அல்லாஹ்வுடைய சிந்தனையோடு வாழக்கூடிய மக்கள். இப்படியான பேர்களையும் அல்லாஹ் இந்த சொல்கிறான். எனவே அல்லாஹ்வுடைய திருநாமமாகிய பிறருக்கு அநியாயம் செய்யாதவர்கள், பிறருடைய வாழ்க்கையில் நிம்மதியான வாழ்க்கையை உறுதிப்படுத்தக்கூடியவர்கள் என்ற பெயரையும் அல்லாஹ் இந்த உம்மத்திற்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். மேலும் சொன்னார்கள், அன்பு யகூதி சகோதரனே, நீ அறிந்து கொள், அல்லாஹ்வுடைய இரண்டாவது திருநாவுகள் என்று தெரியுமா? சம்மா ரப்பஹு அல் முஃமின், அல்லாஹ் தன்னுடைய பெயராக தன்னுடைய திருநாமமாக முஃமின் என்று அல்லாஹ் வைத்திருக்கிறான். அதே போல தன்னுடைய எத்தனை பிரகாரம் வாழக்கூடிய, தன்னுடைய கைத்தின் பிரகாரம் வாழக்கூடிய சமுதாயத்தினருக்கும் அல்லாஹ் அல் முஃமின், இவர்கள் மூமியன்கள் என்று அல்லாஹ் பெயர் வைத்திருக்கிறான். அல்லாஹ் இவ்வளவு இரக்கம் உள்ளவன். அல்லாஹ் தன்னுடைய பெயரை உம்மத்திற்கு வைத்திருக்கிறான். தன்னுடைய பேர் அஸ்ஸலாம், அல்லாஹ்வுடைய பேர் அஸ்ஸலாம், அல்லாஹ்வுடைய கட்டளை எடுத்திருக்கக்கூடிய மக்களுடைய பேர் அல் முஸ்லிமீன், அல்லாஹ்வுடைய திருநாமம் அல்லாஹ்வுடைய பேர் முஃமின், அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு அறிவறிந்து வாழக்கூடிய மக்களுடைய பேர் அல் முஃமினூன். எப்படி இரக்கம் உள்ளவப்போ அல்லாஹ் இப்படியான மார்க்கத்தை ஒத்துக் கொடுத்திருக்கிறான். இந்த மார்க்கம் என்றால் என்ன என்பதை நாம் அவர் ஜாஃபர் அவர்களுடைய அந்த சில வார்த்தைகளை மூலமாக தெரிந்து கொள்ளலாம். இஸ்லாமிய சகோதரர்களே, ஹலத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்ப கட்டத்திலே தீனுடைய பிரச்சாரம் செய்கிறார்கள், மக்காவிலே பிரச்சாரம் செய்கிறார்கள். மக்கா வாசிகள் நபியுடைய இந்த தீனை ஏற்றுக்கொள்வதற்கு தகுதியற்றவர்களாக இருந்தார்கள். அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, மறுக்கின்றார்கள். நபியையும் நபியுடைய தீனையும் ஏற்றுக்கொள்ளவில்லை, அழிப்பதற்காக முயற்சிக்கின்றார்கள், கங்கணம் கட்டுகின்றார்கள். ஒரு புறம் நபியை அவருக்கு அவர்களால் முடியவில்லை, ஏனென்றால் நபியுடைய சாஞ்சா அவர் பாதுகாப்பு கொடுத்துக் கொண்டிருக்கிறார், அவ்வாறும் பாதுகாப்பு வழங்கிக் கொண்டிருக்கிறார். நபியை அழைத்ததற்கு முற்படுகின்றார்கள், முடியவில்லை. நபியுடைய மார்க்கத்தை, நபியுடைய திருத்தாவத்தை ஏற்று யார் யாரெல்லாம் இஸ்லாம் பெற்றுக் கொள்கிறார்களோ அவர்களை அழைத்தால் இந்த தீனுல் இஸ்லாம், இந்த பாதுகாப்பான அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைந்த இந்த மார்க்கம் மக்காவிலே தோன்றாது, பரவாது, அடியோடு அழைத்து விடலாம் என்ற சிந்தனையோடு இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மக்களை அழைப்பதற்கு முற்படுகின்றார்கள். என்ன ஆச்சரியம், முற்பட்டு இஸ்லாத்துடைய ஆரம்பத்தில் இருந்த வேறு எட்டு நபர்களை, பதினொரு நபர்களை இவர்கள் அழைப்பு முற்பட்ட வரையில் நபி அலி இஸ்லாம் அவர்கள் இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட இந்த மக்களை பாதுகாப்பதற்காக அவர்களை விஜய் செய்வதற்காக சொல்கின்றார்கள். எப்படி சொல்கின்றார்கள்? தங்களுடைய உயிரை பாதுகாத்து, வீரையும் பாதுகாத்து, மக்காவில் இருந்து ஹபஷா நாட்டுக்கு, சிரியா நாட்டுக்கு உயிரை பாதுகாத்து சென்று விடுங்கள் என்று அவர்களுக்கு ஒரு வழியை அமைத்து கொடுக்கின்றார்கள். இந்த மக்கள் முஸ்லிம்கள் தங்களுடைய உயிர்களை பாதுகாத்துக் கொண்டு போகின்றார்கள். போய் ஹபஷா நாட்டிலே, சிரியா நாட்டுடைய மன்னன், ஹபஷா நாட்டுடைய மன்னன் அவரிடத்திலே இவர்கள் பாதுகாப்பு தேடி, அபயம் தேடி அந்த நாட்டிலே வாழ ஆரம்பிக்கின்றார்கள். உடனே இவர்கள் தங்களுடைய உயிர்களையும் பாதுகாத்துக் கொண்டு, தங்களுடைய தீனையும் பாதுகாப்பதற்காக சிரியா நாட்டுக்கு சென்று கொண்டிருக்கின்றார்கள் என்ற விடயம் காவிரர்களுக்கு தெரிந்துவிட்டது. உடனே என்ன செய்கின்றார்கள் என்று தெரியுமா? ஒரு படையை அனுப்புகின்றார்கள். இவர்களை கண்டிடத்திலே தூண்டு தூண்டாக அறிந்து விடுங்கள், இவர்களை அவருடைய தலைகளை கொய்து விடுங்கள், இவர்கள்தான் நாளை நம்முடைய எதிர்கள், இவர்கள் பாதுகாப்பு பெற்றுவிட்டால் தீனுல் இஸ்லாம் உலகத்தே மறுமலர் ஆரம்பித்துவிடும், எனவே இவர்களை அழித்து விடுங்கள் என்று அந்த குறைசி காவிரர்களின் தலைவர்கள் கங்கணம் கட்டி ஒரு படையை அனுப்பி வைக்கின்றார்கள். எனவே இந்த மக்களும் சிரியா நாட்டை அடைந்து விட்டார்கள், பாதுகாப்போடு அங்கு இருந்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது இவர்கள் காவிரியுடைய தரப்பில் இருந்தவர்கள் சிரியா நாட்டை அடைந்தவுடன் அங்கே சிரியா நாட்டினுடைய மன்னனுடைய அந்த கட்டளையிலே, அவருடைய பாதுகாப்பிலே இந்த முஸ்லிம்கள் இருக்கின்றார்கள் என்ற விடயம் அவர்களுக்கு தெரிந்துவிட்டது. உடனே மன்னரை பாதுகாப்பால் சந்திப்பதற்காக பல ஏற்பாடுகளை செய்து, பல கூட்டத்துக்களை தங்களோடு எடுத்துக்கொண்டு, பல விடுமுறைகளை அவர்களுக்கு கொடுப்பதற்காக, கிஃப்ட் கொடுப்பதற்காக எடுத்துக்கொண்டு சென்றார்கள். சென்று அரசு சபையிலே அவரை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறார்கள். மன்னர் வந்துவிட்டார். உடனே மன்னர் வந்த செய்தியை கேட்கின்றார். உடனே இந்த மக்கள் சொல்கின்றார்கள், இந்த காவிரிகள் சொல்கின்றார்கள், எங்களுடைய இந்த பகுதியிலே இருந்து புதிதாக தீனை ஏற்றுக்கொண்ட எங்களுடைய மூதாதையர்கள் எந்த தீனை வாழ்ந்து கொண்டிருந்தார்களோ, எந்த தீனுடைய கடமைகளை செய்து கொண்டிருந்தார்களோ அதை ஒழிப்பதற்காக நபி முஹம்மது என்ற ஒருவர் தோன்றிருக்கிறார், புதிதாக ஒரு தீனை அறிமுகப்படுத்தியிருக்கிறார். அந்த தீனை ஏற்றுக்கொண்ட மக்கள் உங்களிடத்திலே அபயம் தேடி, பாதுகாப்பு தேடி வந்திருக்கிறார்கள். அவர்களை வளரக்கூடாது, அவர்கள் எனக்கும் உமக்கும் விரோதிகள், இவர்களை கூண்டோடு அழைத்து விட வேண்டும் என்று அவர்கள் சொல்லுவதார்கள். உடனே அந்த மன்னன் என்ன செய்கிறது தெரியுமா, அவருடைய உள்ளத்திலே அல்லாஹ் அஜீருடைய அச்சத்தை உண்டாக்கியிருந்தால் அவர் சொல்வதால் உடனே நான் அவர்களை உங்களுடைய கரங்களிலே கொடுக்க மாட்டேன், உங்களிடத்திலே ஒப்படைக்க மாட்டேன், அவர்களை நான் சரியான முறையில் விசாரிக்க வேண்டும், அதற்கு பின்னால் விசாரித்ததற்கு பின்னால் நான் உங்களிடத்திலே அவர்களை ஒப்படைப்பேன் என்று சொல்கின்றார். உடனே மன்னர் அழைக்கின்றார், வருகின்றார்கள். வந்ததிலே மன்னர் சொல்கின்றார், இவர்கள் உங்களுடைய விடயத்திலே இப்படி காட்டுகிறார்கள், நீங்கள் ஏதாவது சொல்ல போகின்றீர்களா என்று கேட்கின்றார்கள். உடனே முஸ்லிம்களுடைய தரப்பில் இருந்து அவர் ஜாபரின் அபி பாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முன்வருகின்றார்கள். அன்பு இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த சஹாபி இஸ்லாம் என்றால் என்ன, இஸ்லாம் என்றால் என்ன, இதர மதங்கள் இதர மாற்றங்கள் என்றால் என்ன, இஸ்லாம் எப்படியான மாற்றம், இஸ்லாம் எப்படியான தூய்மையான மாற்றம், இஸ்லாம் முஸ்லிம் சமுதாயத்தினருக்கு எதை அறிமுகப்படுத்துகின்றது, இதர மதங்கள் இதர மாற்றங்கள் இந்த சமுதாயத்திற்கு உலகத்திலே எதை அறிமுகப்படுத்திக் கொண்டிருக்கின்றன என்பதை இவருடைய இந்த வார்த்தையின் மூலமாக நாம் தொடங்கிக் கொள்ளலாம். உடனே வந்தவுடன் அவர் சில விடயங்களை சொல்ல ஆரம்பிக்கின்றார். சொல்கின்றார், அய்யுஹல் மலிக், அன்பு அரசர்களே, அன்பு அரசர்களே, குன்னா கௌமன் அஹல ஜாஹிலியா, நாங்கள் மனிதர்களாக இருந்து கொண்டிருந்தோம், நாங்கள் அறியாளர்களாக இருந்து கொண்டிருந்தோம், எங்களுடைய அந்த வாழ்க்கை ஆரம்ப கட்டத்திலே நாங்கள் எங்களுடைய கருங்களில் செய்த எங்களுடைய கருங்களினால் செதுக்கிய சிலைகளை வேதம் என்று எண்ணி அவைகளை வணங்கிக் கொண்டிருந்தோம். எங்களுடைய ஆரம்ப கட்டம் இப்படி இருந்தது. நாங்கள் செத்த பிராணிகளை எங்களுடைய உணவாக உட்கொண்டு கொண்டிருந்தோம். அதே போன்று உலகத்திலே கெட்ட அனாச்சாரமான செயல்கள் எதுவெல்லாம் இருந்து கொண்டிருக்கின்றதோ அவைகள் எங்களுடைய வாழ்க்கையின் இலட்சியமாக கருதி வாழ்ந்து கொண்டிருந்தோம். மனுவாக இருக்கலாம், மங்கையாக இருக்கலாம், சூழாக இருக்கலாம், இதர ஹராமான கொடூரமான இஸ்லாம் எதை தோற்கடிக்கின்றதோ, இஸ்லாம் எதை மிக கொடூரமான பாவம் என்று அறிமுகப்படுத்திக் கொண்டிருந்ததோ அவைகள் தான் எங்களுடைய வாழ்க்கையின் இலட்சியம் என்று அந்த காலத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தோம். அதே போன்று எங்களிலே யார் நல்ல உயர் அன்னத்துள்ளவராக இருக்கின்றார்களோ, அது படித்த மட்டமாக இருக்கலாம், அல்லது செல்வத்தில் உள்ளவராக இருக்கலாம், அல்லது குடும்ப பரம்பரையில் உயர்ந்தவர்களாக இருக்கலாம், இவர்கள் எல்லாம் குடும்ப பரம்பரையில் வெளிவானவர்கள், அல்லது வேலைகளை அல்லது படிக்காதவர்களை நாங்கள் ஆறு மாறி ஒட்டாரங்கள் எப்படி நாங்கள் வேலை வாங்குகின்றோமோ அதே போன்று இவர்களை நாங்கள் வேலை வாங்கிக் கொண்டிருந்தோம், இவர்களுக்கு நாங்கள் அநீதி செய்து கொண்டிருந்தோம், இவர்களை சமூகத்தில் ஒரு உறுப்பினராக நாங்கள் கருதவில்லை, இப்படி கேவலம் கட்ட வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தோம். அது மட்டுமல்ல, இஸ்லாமுடைய மிக கொடூரமான ஒரு செயலையும் நாம் செய்து கொண்டிருந்தோம். என்ன தெரியுமா, எங்களுடைய அண்டை விட்டார்களோடு நாங்கள் மிகவும் மோசமான முறையில் நடந்து கொண்டிருந்தோம். அண்டை விட்டாரை நாங்கள் அண்டை விட்டார் என்ற உணர்வோடு நடந்து கொள்வதில்லை, அவர்களுடைய மனைவிமார்களோடு மிகவும் அனாச்சாரமான முறையில் நாங்கள் நடந்து கொண்டிருந்தோம். இப்படியான ஒரு வாழ்க்கையை நாங்கள் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தோம். அப்படியான வேளையில் அவர்களை இந்த உலகத்திற்கு அனுப்பி தீவிர இஸ்லாமத்தை எங்களுக்கு அறிமுகப்படுத்தினான், தீவிர இஸ்லாமத்தை எங்களுக்கு அறிமுகப்படுத்தினான். நாங்கள் இந்த நபியை மின்னான அறிவுன சபா இந்த நபி எந்த தோன்றலில் வந்தது என்பதை தெளிவாக அறிந்திருக்கின்றோம். இந்த நபியுடைய வழித்தோன்றலை நபியுடைய பரம்பரையை நாம் தெளிவாக அறிந்திருக்கின்றோம். மின்னான அறிவுன சபாவு இந்த நபி நாங்கள் அறியாமை காலங்களில் வாழ்கின்ற அந்த வேளையில் இந்த நபி மக்களுக்கு மத்தியில் எவ்வளவு நம்பிக்கைக்குரியவர், மக்களுக்கு மத்தியில் மிகவும் அதாவது உண்மை பேசக்கூடியவர் என்ற பெயர் பெற்றிருக்கின்றார். அதுவும் நாம் அறிந்திருக்கின்றோம். இந்த நபியுடைய வாழ்க்கை எவ்வளவு மிருதுவானது, எவ்வளவு அழகானது, இவர் எவ்வளவு அழகான மார்க்கத்தை அறிமுகப்படுத்தியிருக்கிறார் என்பதையும் நாம் அறிந்திருக்கின்றோம். எனவே இந்த நபி ஆலிஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வந்து நாங்கள் மேலே சொல்ல கேவலம் கட்டமான வாழை வாழ்ந்து கொண்டிருந்த வழியில் நீங்கள் சிலைகளை வணங்க வேண்டாம், கடவுள்கள் பலரல்ல, இறைவன் ஒருவன், ஒரு இறைவன். எப்படி உலகத்திலே ஒரு கம்பெனியாக இருக்கலாம், எப்படி உலகத்திலே ஒரு நாட்டிற்கு இரண்டு தலைவர்கள் இருக்கின்ற வகையில் பிரச்சனைகள் சண்டைகள் சச்சரவுகள் வருகின்றதோ அதே போன்று உலகத்தை படைத்த இறைவன் இரண்டாக இருக்கும் என்றால் சண்டை வரும், பிரச்சனை வரும், சச்சரவு வரும். இவர் சொல்வார், நான் மழையை பொழிவிக்க வேண்டும் என்று அவர் சொல்வார். இல்லை இல்லை, நான் மழையை கொடுக்க கூடாது என்று இறையை திரைச்சலைக்கு மேல் பிரச்சனை. ஏழை உலகத்தை படைத்தவன் ஒருவனாகத்தான் வேண்டும், பல கடவுள் இருக்க முடியாது. எனவே நீங்கள் வழங்குவதற்கு தகுதியானவன் ஒருவன் மாத்திரம்தான். அந்த அல்லாஹ்வை வழங்குவதற்காக வாரங்கள் என்று அழைத்தார்கள். இதுதான் தீன் இஸ்லாம். தீன் இஸ்லாம் ஓரிருக்கு ஓரிரை கொள்கையை கொண்டது. தீன் இஸ்லாம் ஒரு நிறைவினை வழங்கக்கூடியது. தீன் இஸ்லாம் ஏழு நிறைவன் உறவை வழங்கக்கூடியது. தீன் இஸ்லாத்தை வழங்குவதற்காக வாரங்கள் என்று அழைத்தார்கள். இஸ்லாமிய சகோதரர்களே, இன்று ஒரு கணம் எம்முடைய வாழ்க்கையை பார்த்துக் கொள்ளலாம். நாமும் இந்த தீன் இஸ்லாத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாமும் தீன் இஸ்லாத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எம்முடைய தீன் இஸ்லாம் எப்படி இருக்கின்றது தெரியுமா? நாம் பேரவர் சொல்லிக் கொண்டிருக்கிறோம், இறைவனை மாத்திரம் தான் வழங்கு கொண்டோம். அப்படி அல்ல, நாம் எங்களுடைய கொள்கை ரீதியாக எங்களுடைய சிந்தனை ரீதியாக ஒரு இறைவனை மாத்திரம் வழங்கிக் கொண்டிருக்கின்றோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். எங்களுடைய உள்ளம் ஒரு இறைவனை வழங்கிக் கொண்டிருக்கின்றது. எங்களுடைய உள்ளம் ஒரு இறைவனை வழங்கிக் கொண்டிருக்கின்றது. ஒன்று அல்ல, பல இறைவனை வழங்கிக் கொண்டிருக்கின்றது. எப்படி? சிலர்கள் தன்னுடைய விரைவினால சொத்து செல்வங்களை அமைத்துக் கொண்டார்கள். சிலர்கள் தன்னுடைய வழங்கப்படுவதற்கு தலையாளர்களாக நண்பர்களையும் காலைவாளர்களையும் உருவாக்கிக் கொண்டார்கள். சிலர்கள் தங்களுக்கு வழங்கப்படுவதற்கு தலையாளர்களாக பெற்ற தாய் தந்தைகளை அமைத்துக் கொண்டார்கள். இப்படி கேவலமான வாழ்க்கையை முஸ்லீம்கள் என்ற பெயரிலே நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். இஸ்லாமிய சகோதரர்களே, இஸ்லாம் ஒரு இறைவனை சொல்லுகின்றது. இஸ்லாம் சொல்லுகின்றது, மனோ இச்சையை கடவுளாக இறைவனாக அமைத்துக் கொண்டார்களோ அவர்களை நீங்கள் பார்க்கவில்லையா? இவர்கள் உலகத்திலே இஸ்லாம் முஸ்லீம்கள் ஓரளவு கொள்கை வாழ்கள் என்ற போர்வையில் இஸ்லாமத்துடைய வாழ்க்கையை விட்டும் அகன்று வாழக்கூடிய மக்கள் என்பதை வாழ்வை அந்த சரித்திரம் இவர்கள் தெளிவாக சொல்லி காட்டுகின்றது. எனவே இஸ்லாமிய சகோதரர்களே, இன்று சிலர்கள் தங்களுடைய தோழர்களை கடவுள்களாக, தோழர்களை அவர்கள் அன்பர்களாக நேசர்களாக வழங்கப்படுவதற்கு தகுதியானவர்களாக மாறிவிட்டார்கள். அல்லாஹ்வுடைய மாளிகையிலே அதான் சொல்லப்படுகின்றது, நண்பர் அழைக்கின்றார், மச்சான் இந்த இடத்திலே நாம் இரண்டு நேரம் சந்திக்க வேண்டும், அங்கே புதுகலமாக இருக்க வேண்டும் என்று அழைப்பு கொடுக்கின்றார். அல்லாஹ்வுடைய கட்டளை தலையாக தெரியவில்லை. நண்பரை கடவுளாக மாற்றிவிட்டார், ஓரோடு செல்கின்றார் நண்பரை சந்திப்பதற்காக. அல்லாஹ் கேட்கின்றான், அல்லாஹ் கேட்கின்றான், யார் நேசர்களை அன்பர்களை கடவுளாக மாற்றிக் கொள்கிறார்களோ, இதே நேசர்கள் இதே அன்பர்கள் நாளை கியாமத்துடைய நாளிலே அல்லாஹ்வுக்கு முன்னால் இவர்கள்தான் இந்த நேசர்களாக மாற்றிக்கொண்ட அந்த சகோதரருக்கு விரோதிகள் என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். எனவே இஸ்லாமிய சகோதரர்களே, நண்பர்களை மட்டும் கடவுள்கள் அல்ல, நண்பர்கள் கடவுள்கள் அல்ல. சிலர்கள் தாய் தந்தைகளை கடவுளாக மாற்றிவிட்டார்கள். இஸ்லாம் தாய் தந்தைகளுக்கு வழிபடுவதை வலியுறுத்திச் சொல்கின்றது, கடவுள்களாக மாற்றிவிடும் சொல்லவில்லை. எப்படி தாய் தந்தைகளுக்கு கடவுளை கடவுளாக சொல்கின்றார்கள்? இன்று தாய் தந்தைகள் மகனே பள்ளிவாசலுக்கு போய்விட வேண்டாம், அந்த பள்ளிவாசல் நிர்வாகி அப்படி, அந்த பள்ளிவாசலுடைய மாற்றிவிட்டார் அப்படி, அந்த பள்ளிவாசலுடைய இமாம் அப்படியானவர், அந்த பள்ளிக்கு தொடர் இருந்தவர்கள் எல்லாம் தோல்கின்ற போர்வையில் தொழுகின்றார்கள், பாவங்கள் செய்கின்றார்கள், நீ சொல்ல போக வேண்டாம், நீயும் அப்படி மாறிவிடுவாய் என்று தாய் தந்தையர்கள் பிள்ளைகளை தடுக்கின்றார்கள். வயோதி வந்த வயதுபவர்கள் வாலிபர்கள் வயல் வந்த ஆண்கள் என்ன செய்கின்றார்கள்? தந்தைகளுடைய அந்த வார்த்தையை சிறமே தாங்கி ஏற்றுக் கொள்கின்றார்கள். இஸ்லாம் இதனை ஒருபோதும் அனுமதிக்கவில்லை. இஸ்லாம் சொல்கின்றது, எப்போதும் தாய் தந்தையர்கள் வீரர் இஸ்லாமுடைய பறவைகளையும் நிராகரிப்பதற்கு மறப்பதற்கு செய்யாமல் இருப்பதற்கு வலியுறுத்துகின்றார்களோ அந்த வேளையில் எம்மை பெற்ற தாய் தந்தையர்களுக்கு வலிப்படாமல் இருப்பது பல ஐந்து என்பதை இஸ்லாம் சொல்லி காட்டுகின்றது. எனவே இன்று இந்த சகோதரர்கள் இந்த சகோதரிகள் தாய் தந்தையர்களை கடவுள்களாக இஸ்லாத்தை புதைத்திருந்த விடயங்களிலே, இஸ்லாமிய தலைகளை புதைத்திருந்த விடயங்களிலே அதாவது பின்பற்றுகின்றார்களோ, அவருடைய கட்டளைகளுக்கு வழிபடுகின்றார்களோ, அவர்கள் தங்களுடைய தாய் தந்தையர்களுக்கு மாற்றம் செய்வது பல ஆயம் என்பதை இந்த நொடி பொருளிலிருந்து விளங்கிக் கொள்ளுங்கள். எனவே இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே உலகத்திலே விரைவிலாக ஏற்றுக் கொள்வதற்கு தகுதியான மாத்திரம்தான் அந்த அல்லாஹ்வை வணங்குவதற்கு வாருங்கள் என்று சொன்னார்கள். உண்மையிலே அவர் சொல்லக்கூடிய அந்த வார்த்தை உண்மையிலே ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு தகுதியானதுதான். எனவே நாங்கள் ஏழைய சில வணக்கங்களை விட்டுவிட்டோம், இந்த ஒருவரை கொள்கைக்கு பின்னால் வந்துவிட்டோம். இது முதலாவது சொல்ல முடியும். இரண்டாவதாக சொல்லுகின்றார்கள், என்ன சொல்கின்றார்கள் என்று தெரியுமா? ونحن ما كنا نحن وآباؤنا மின் தூனிஹி மினல் ஹிஜார வல் அவ்தான். எனவே சிலை வணக்கங்களை விடுங்கள் என்று சொன்னார்கள், நாங்கள் அதையும் விட்டுவிட்டோம். அடுத்ததாக சொன்னார்கள், வஅமரனா பிஸ்ஸிரத்தில் ஹதீத், நாங்கள் ஜாஹிலியா காலத்திலே இஸ்லாத்துக்கு நுழைவதற்கு முன்னால் பொய்யர்களாக வாழ்ந்தோம். பொய்தான் எங்களுடைய வாழ்க்கை, பொய்தான் எங்களுடைய நாவின் இலக்கியம், பொய்தான் எங்களுடைய நாவினுடைய திகர், பொய்தான் எங்களுடைய நாவினுடைய அசைவாக இருந்து கொண்டிருந்தது. இப்படியான ஒரு காலகட்டத்தை வாழ்ந்த வேளையில் இந்த நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வந்து பொய் சொல்வது கூடாது, பொய்யை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான், அல்லாஹ் உண்மையானவன், அல்லாஹ் உண்மையை விரும்புகின்றான். நீங்கள் பேசுங்கள், இதனைத்தான் அல்லாஹ் விரும்புகின்றான் என்று சொன்னார்கள். உடனே நாங்கள் யோசித்தோம், சிந்தித்தோம், பொய் உண்மையிலே கெட்டமா கெட்டது, மோசமானது, இந்த செல்லக்கூடிய இந்த தீவு இஸ்லாத்துடைய இந்த தூண் உண்மை என்று நாங்கள் வழங்கி இருந்தோம். உடனே நாங்கள் உண்மை சொல்லக்கூடியவர்களாக மாறுவதற்காக இந்த ஜீவ சாத்திரை வந்து விட்டோம் என்று சொல்லி காட்டுகின்றார்கள். அடுத்ததாக சொன்னார்கள், வாதாவுல் அமானா, வாதாவுல் அமானா, நாங்கள் நம்பிக்கையற்றவர்களாக இருந்தோம். அந்த ஜாஹிலியா காலத்திலே ஒரு பெண் வீடு ஓரமாக சென்று வர முடியாது. ஏன்? ஆண்களின் நம்பிக்கை கிடையாது. ஒரு காலம் இருந்தது, இவருடைய வயிற்றில் இருக்கக்கூடியது ஆண் குழந்தையா பெண் குழந்தையா என்று மமரை பிடித்த அறியாமை காலத்தில் இருந்த அந்த மனைவியர்கள் அந்த பெண்ணுடைய வயிற்றை அப்படியே கீறி அதுல குழந்தை எது என்பதை பார்க்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். எனவே பெண்ணுக்கு அங்கே சுதந்திரம் கிடையாது. ஒரு ஆண் ஒரு சகோதரர் இவரிடத்திலே ஒரு கோடி ரூபாய் பணத்தை நான் அமானமாக கொடுக்கின்றேன், இதை பாதுகாப்பினிடத்திலே கொடுத்து விடுங்கள் என்று சொன்னால் நாங்கள் பாதுகாத்து கொடுக்க மாட்டோம். அவருடைய அந்த சொத்தை நாங்கள் எங்களுடைய வயிற்றிலே சேர்த்து விடுவோம், எங்களுடைய குடும்பத்துடைய தேவைகளுக்கு நாங்கள் செலவழித்து விடுவோம். பிறகு வந்து கேட்டால் என்ன அவர் கொடுத்தாய், எப்போது கொடுத்தாய் என்று அவருடைய சிந்தனையை மறுமதிப்பதற்காக நாங்கள் பல வார்த்தைகளை சொல்லி அவரை ஏமாற்றி விடுவோம். இப்படியான கேவலமான ஒரு தீனிலே வாழ்ந்து கொண்டிருந்தோம். இந்த நபி அவர்கள் வந்து சொன்னார்கள், நீங்கள் ஒருவர் அமானிடம் கொடுத்து விட்டால் அந்த அமானிடத்தை நிறைவேற்றுவது கடமை. இஸ்லாம் அமானிடத்தை நிறைவேற்றுவதற்கு மிகவும் வலியுறுத்தி சொல்லி காட்டுகின்றது என்பதை அவர் சொன்னார். அதுவும் உண்மை என்று நாங்கள் நம்பினோம். அதையும் நாங்கள் ஏற்று இந்த தீன் இஸ்லாம் உண்மையான மார்க்கம், இதுதான் உண்மையான தீன் என்பதை நாங்கள் உணர்ந்து கொண்டோம் என்று சொல்லி காட்டினார்கள். மூன்றாவதாக சொன்னார்கள், நாங்கள் ஜாஹிலியா காலத்திலே முஸீ உல் ஜிவார் அண்டை விட்டார்கள். குடும்பத்தினர்களோடு நாங்கள் மிக பரமோகமாக நடந்து கொண்டிருந்தோம். ஆனால் இஸ்லாம் எங்களுக்கு சொன்னது, நீங்கள் உங்களுடைய உடல் உறுப்புகளோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள், நீங்கள் அண்டை விட்டார்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்று இஸ்லாம் அறிவுறுத்தி சொல்லி உண்மையிலே அதை ஏற்பதற்கு தகுதியான ஒரு வார்த்தை தான். எனவே இந்த நாங்கள் ஏற்கனவே வாழ்ந்து கொண்டிருந்த அந்த மனைவியின் வாழ்க்கையை விட்டுவிட்டு நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்லிய இந்த தீன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டோம் என்று சொன்னார்கள். நாமும் இன்னும் முஸ்லீம்கள் தான், நாங்களும் முஸ்லீம்கள் என்று சொல்கின்றோம். அல்லாஹ் அஸ்ஸலாம், நாங்கள் அல் முஸ்லிமீன், அல்லாஹ் அல் முஃமின், நாங்கள் அல் முஃமினீன் என்ற பெயரிலே போர்வையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த எங்களிடத்திலே எங்கு காணப்படுகின்றது இன்று அண்டை வீட்டார்களுடைய கூட்டங்களை அவர்களுடைய கதைகளை நிறைவேற்றி வந்தவர்கள் எங்களிலே எத்தனை முஸ்லிம் சகோதரர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். வேல் விட்டுக்கூடிய ஒன்று இரண்டு பேர் இருந்து கொண்டிருக்கிறார். இஸ்லாமிய சகோதரர்களே, அண்டை வீட்டாருடைய உரிமைகளை போடுங்கள். அண்டை வீட்டாரை அவர்களுடைய விடயங்களிலே இஸ்லாம் பல வன்மையான கண்டிஷன்களை வன்மையான விடயங்களை எமக்கு வலியுறுத்தி சொல்லிக் கொண்டிருக்கின்றது. அண்டை வீட்டாருடைய நிலைமையை கவனியுங்கள், அண்டை வீட்டாரை சந்தோஷப்படுத்துங்கள். அண்டை வீட்டார் யார் நல்லவர் என்று தன்னுடைய சக அண்டை வீட்டாருக்கு சர்டிபிகேட் கொடுக்கின்றாரோ அவர்தான் முஃமீன் என்ற நீங்கள் அடையாளம் கண்டுகொள்ளுங்கள் என்று சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டியிருக்கிறார்கள். நாம் எங்களுடைய அண்டை வீட்டாரிடத்திலே போய் என்னை பற்றி கேட்டால்தான் இவர் எப்படி வாழ்கின்றார் என்று கேட்டால் சொல்லுவார்கள், என்னுடைய மண்டவாரங்கள் எல்லாம் வந்துவிடும். சாமிய சகோதரர்களே, அப்படி வாழ்வர்கள் முஸ்லீம்கள் அல்ல, முஸ்லீம்கள் அண்டை விட்டார்களோடு இனவந்துக்களோடு அவர்களுடைய உறவுகளை பேணி வாழ வேண்டும். இனவந்துக்களில் இருந்தே இன்று பெரிய கெப் இன்று விட்டு விட்டது. பெரிய உறவுகளை நாம் நெருங்கிய உறவுகளை துண்டித்து விட்டோம். சிறு சிறு பிரச்சனைகள், சின்ன சின்ன தவறுகள், இவர்களுடைய கல்யாணத்துக்கு அதற்கு நான் போக மாட்டேன். அப்பாவலாவான விடயங்களுக்காக மாபெரும் இஸ்லாம் எதை பண்ணு என்று கண்டிக்கின்றதோ அப்படியான சத்தியை செய்து விடுகின்றோம். இவருடைய வீட்டுக்கு நான் சென்று விட மாட்டேன். இவ்வளவு தீவிரமான விடயம் இஸ்லாம் எதை வன்மையான ஒரு கடமை என்று சொல்கின்றதோ மிகவும் ஆயத்தரமாக இந்த சத்தியத்தை செய்துவிட்டால் அதற்கு பின்னால் அதை முட்டால் பல விடயங்களை செய்தால் அதனுடைய உண்மையான ஏதாவது அந்த நிலைக்கு திரும்பி விட வேண்டாம் விடலாம் என்று இஸ்லாம் சொல்கின்றதோ அந்த பாரபூரமான சத்தியங்களை எல்லாம் அசாதாரண விடயங்களுக்காக நாம் செய்துவிட்டு மீண்டும் அவர்களோடு அளவாகிக் கொண்டிருக்கின்றோம். அவர்களுடைய வீடுகளுக்கு போய்க் கொண்டிருக்கிறோம். இஸ்லாமிய சகோதரர்களே, இன்று குடும்பங்களை போடுகின்ற விடயங்களிலே, குடும்ப நலன்களை போடுகின்ற விடயங்களிலே நாம் மிகவும் கண்ணும் கருத்துமாக இருந்தோம். அவர்கள்தான் முஸ்லிம்கள் என்பதை இந்த ஜாபரதியெல்லாம் அவர்கள் அந்த அந்த நிஜாதி மன்னிடத்திலே சொல்லி காட்டுகின்றார்கள். மேலும் சொன்னார்கள், நாங்கள் அந்த தீர்த்தத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னால் எல்லா விதமான அறாம்களையும் செய்து கொண்டிருந்தோம். மது வேதமா குடித்துக் கொண்டிருந்தோம், மங்கை வேதமா அனுபவித்துக் கொண்டிருந்தோம், சூது வேதமா உரிய நேரத்திலே செய்து கொண்டிருந்தோம், இதர அறாவான விடயங்களை செய்து கொண்டிருந்தோம். ஆனால் அவர்கள் வந்து இவைகளை எல்லாம் கூடாது, இவைகளை விட்டு விடுங்கள், இவைகள் உடலாகிய ரீதியிலும் நோய்களை உண்டாக்கக்கூடியது, ஆகிரத்திலும் பல விளைவுகளாக்கக்கூடியது என்று எங்களுக்கு புறப்படுத்தினார்கள். நாங்கள் அதையும் சரி என்று விளங்கி இருக்கின்றோம் என்று சொன்னார்கள். மேலும் சொன்னார்கள், எங்களுக்கு எஜீம்களுடைய சொத்துக்களை சாப்பிடக்கூடாது என்று சொன்னார்கள். இன்று அது பரவலாக காணப்படுகின்றது. முஸ்லிம்கள் இதுதான் முஸ்லிம்கள் என்று ஜாபாதையெல்லாம் நாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். நாங்கள் முஸ்லிம்கள் யார் என்று தெரியுமா? நாங்கள் முஸ்லிம்கள் யார் என்று தெரியுமா? அநாதைகளுடைய சொத்துக்களை நாங்கள் சாப்பிட்டு எங்களுடைய பயிர்களை வளர்த்து நாளை தியாகக்கூடிய யாருடைய வேறுபடிகளாக எங்களை சித்தப்படுத்திக் கொள்வார்கள் என்று நாங்கள் எங்களை அடையாளம் காட்டிக் கொடுத்துக் கொண்டிருக்கின்றோம். எனவே இஸ்லாமிய சகோதரர்களே, அநாதைகளுடைய சொத்துக்களுடைய விடயங்களிலே மிக பேணுதலாக இஸ்லாம் வன்மையாக கண்டறிக்கின்றது. அதை சாப்பிடக்கூடாது. எனவே இதையும் நாங்கள் சிந்தனையிலே வைத்துக் கொள்ள வேண்டும். மேலும் சொன்னார்கள், ஜாபர் ரலியல்லாஹு அவர்கள் எங்களுக்கு அமரனா விஸ்பதாசி வஸ்பதகதி வஸ்ரகாசி வஸ்தியாமி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய ஐம்பெரும் கடமைகளை சொல்லி காட்டினார்கள். அமரனா அல்லா நுஷ்ரிக பில்லாஹி ஷைஆ, நீங்கள் ஈமான் கொண்டு விடுங்கள் என்று சொன்னார்கள். ஈமான் இஸ்லாத்துடைய அஸ்திவாரம், இதை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். இதுதான் தீன் இஸ்லாம். நீங்கள் தொழுகையை நிறைவேற்றிக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். அதுதான் தீன் இஸ்லாம். நீங்கள் உங்களுடைய வேலைகள் உங்கள் வேலைகளுடைய வரிகளாகிய உங்களுடைய சுத்தி செல்வங்களில் இருந்து ஜகாத்தை கொடுத்து விடுங்கள் என்று சொன்னார்கள். அதுதான் இஸ்லாம். நீங்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அறிந்து விட்டால் நோன்பு நோக்கி விடுங்கள் என்று சொன்னார்கள். அதுதான் இஸ்லாம். நீங்கள் ஹஜ்ஜுடைய பதவியை அறிந்திருந்தால், பொருளாதாரம் உடல் தகுதி பெற்றிருந்தால் நீங்கள் ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றுங்கள். இதுதான் இஸ்லாம். இதுதான் இஸ்லாத்துடைய அஸ்திவாரம் என்பதற்கு அறிமுகப்படுத்தி காட்டினார்கள். நாங்கள் இவைகள் அனைத்தும் சரி என்று இடம் கண்டோம், சரி என்று உணர்ந்தோம், நாங்கள் தீன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டோம் என்று சொல்லி காட்டினார்கள். எனவே அவர் ஜாபர் இல்லாதவர்கள் தீன் இஸ்லாத்துக்கு அப்பாற்பட்ட வாழ்க்கையையும் அறிமுகப்படுத்தியிருக்கிறார்கள். தீன் இஸ்லாம் என்றால் என்ன என்பதையும் அறிமுகப்படுத்தி காட்டிருக்கிறார்கள். எனவே இஸ்லாமிய சகோதரர்களே, இஸ்லாம் ஒரு பூர்ணமான மார்க்கம், இஸ்லாம் விரும்பத்தக்க மார்க்கம், இஸ்லாம் அல்லாஹ்வுடைய மார்க்கம், இஸ்லாம் அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்குட்பட்ட மார்க்கம், இஸ்லாம் ஐம்பெரும் கடமைகளை கொண்ட மார்க்கம். இந்த ஐம்பெரும் கடமைகளை கொண்ட மார்க்கத்தை நாம் ஏற்றிருக்கிறோம், அவன் செய்திருக்கிறோம். இந்த மார்க்கத்திலிருந்து அமல் செய்கின்ற வரைகளில் தான் எம்முடைய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றதையும் அல்லாஹ் அல்குர்ஆனிலே சொல்லியிருக்கிறான். எனவே எங்களுடைய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு இதர அறாவான விடயங்களிலிருந்து நாங்கள் பாதுகாப்பு பெற்றிருக்க வேண்டும். எனவே எங்களுடைய வாழ்க்கை பரிபூர்ணமான முறையில் இஸ்லாம் எதை இஸ்லாமிய வாழ்க்கை என்று அறிமுகப்படுத்தியிருக்கின்றதோ அந்த வாழ்க்கையை வாழக்கூடிய முஸ்லிம்களாக திகழ எல்லாம் வல்ல அல்லாஹ் எம் அனைவருக்கும் சௌவி செய்வானாக. யாவாயுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களுடைய உற்றார் உறவினர்கள் செய்த பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களுடைய சகோதர சகோதரிகள் சாய் தந்தையர்கள் செய்த பாவங்களை மன்னிப்பாயாக. யாவா பூரணமான இஸ்லாத்தை பின்பற்றக்கூடிய முஸ்லிம்களாக மாற்றி அமைப்பாயாக. எந்த முஸ்லிம்களுக்கென்று எந்த மூமியங்களுக்கென்று அல்லாஹ் சுவர்க்கத்தை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இருக்கின்றானோ அந்த முஸ்லாக மூமின்களாக எங்களை வாழ செய்வாயாக, இஸ்லாத்துடைய கடமைகளை ஏற்று நடக்கக்கூடிய முஸ்லீம்களாக வாழ வைப்பாயாக, ஹராமான விடயங்களை விட்டும் தவிர்ந்து வாழக்கூடிய முஸ்லீம்களாக வாழ வைப்பாயாக, எல்லா நேரங்களிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் உன்னுடைய அச்சத்தோடு உன்னுடைய ஞாபகத்தோடு வாழக்கூடிய முஸ்லீம்களாக மூமின்களாக திகழ நீ தோல்வி செய்வாயாக. ஆமீன் ஆமீன். வஹா பிரதாவானா அனில் அஹமதுல்லாஹ் ரபில் ஆலமீன்.